അവകാശി പാസല
ගමේ නගරේ දූපුතුන්ට දැනුමාරන් ගෙදරට එන
පුංචි අපේ රේඩියෝ ඉස්කෝලේ
රුහුණු ගුරු ගෙදර
අන්බින් මානව செல்வங்களே தென் மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் இலங்கை வானொலி ருஹுன் சேவை இணைந்து வழங்கும் தரம் 11 வரலாறு வகுப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரது எதிர்காலமும் ஒளிமயமானதாக அமைய முதலில் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த வகுப்பை நடத்தும் நான் முகமது சபுதி ஃபதூர் ரஹ்மான். மாணவ செல்வங்களே, நாம் இலங்கை திருநாட்டின் வரலாறு பற்றி குறிப்பிடுகையில் அதன் ராஜ்ய பரம்பலை அவதானிப்பது சிறந்தது என எண்ணுகிறேன். அதாவது அனுராதபுரம், பொலன்னறுவை, தம்பதேனிய, அதன் பின்னர் யாப்பகுவ, அதன் பின்னர் குருநகலை, அதன் பின்னர் கம்பலை, அதன் பின்னர் கோட்டை ஆகிய வரிசையிலே கடைசியாக இணைந்த ராச்சியமே கண்டி ராச்சியமாகும். இதனை நாங்கள் எங்களுடைய அந்நிய ஆக்கிரமிப்புக்கு கடைசியாக உட்பட்ட ராச்சியமாகவே இதனை நாங்கள் கருதுகின்றோம். அந்த வரிசையில் கண்டி ராச்சியம் பற்றி நாங்கள் தரம் 10 8 அலகின் மூலம் கற்கப் போகும் விடயங்கள் கீழ்வரும் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதாவது இலங்கை அரசர்களது மேன்மையை மதித்து சுதேச அருஞ்செல்வங்களை பாதுகாக்க முனைவார் என்ற தேர்ச்சியை அடைய உள்ளீர்கள். அதன் அடிப்படையில் கண்டி ராச்சியத்தின் ஆரம்பம் மற்றும் அதன் பரம்பல் என்பவற்றை தேடி அறிவார் என்ற தேர்ச்சி மட்டம் என்பவற்றை இங்கு நோக்கலாம். இதன் கற்றற்பேறுகளாக பின்வரும் விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. முதலாவதாக, கண்டி ராச்சியத்தை ஆண்ட மன்னர்களை கால ஒழுங்கில் பட்டியலிட்டு காட்டுவார். இரண்டாவதாக, கண்டி ராஜதானியை ஆண்ட மன்னர்கள் அவர்களது அரசியல் சமூக பொருளாதார பணிகளை அறிந்து கூறுவார். மூன்றாவதாக, இரண்டாம் இராஜசங்க மன்னனது ஆட்சியில் கண்டிக்கு உரித்தாயிருந்த துறைமுகங்களை குறித்து பெயரிடுவார். இந்த 3 விடயங்களும் மிக பிரதானமாக நோக்கப்படும் விடயங்களாக காணப்படுகின்றன. அத்தோடு நாங்கள் கண்டி ராச்சியத்தை பற்றி குறிப்பிடும்போது இலங்கையின் ராச்சியங்களில் கோட்டை, சீதாவுக்கு ராஜதானிகளது வீழ்ச்சியும் பின் இலங்கையின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இறுதியாக எஞ்சியிருந்த கண்டி ராச்சியத்தின் பொறுப்பிலேயே காணப்பட்டன. ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறினேன், இலங்கையின் ராஜ்ய பரமல் என்னும் சொல்லும்போது அனுராதபுரம், பொலன்னறுவை, தம்பதேனிய, யாப்பகுவ, குருநகலை, கம்பலை, கோட்டை, கண்டி என வரிசைப்படுத்தி கூறலாம் என்று. அந்த அடிப்படையில் கண்டி கடைசியாக 1815 வரை சுதேச அதாவது அந்நியர்களின் கைப்படாமல் எங்களுடைய நாட்டாலே ஆட்சி செய்யப்பட்டு வந்ததை நீங்கள் பார்க்க முடிகின்றது. இங்கு கண்டி ராச்சியத்திலே காணப்பட்ட பரம்பல் அதாவது கண்டி ராச்சியத்தின் ஆரம்பம், அதன் பரம்பல், நிர்வாக அமைப்பு மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றிய விடயங்களை நாங்கள் இந்த வகுப்பின் ஊடாக அவதானிக்க உள்ளோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அந்த அடிப்படையில் நாம் கண்டி ராச்சியத்துக்கு பல பெயர்களை சூட்டி வரவேற்றோம். அவற்றை நாம் சற்று நோக்குவது சிறந்தது என நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் செங்கடகல, ஸ்ரீவர்தனபுர, பஞ்சமலைநாடு, மலைநாடு, மகனுவர போன்ற பெயர்களை கொண்டு இந்த ராச்சியம் அழைக்கப்படுகின்றது. இன்றும் கூட நாங்கள் செங்கடகல நகரே என்று சொல்லும்போது கண்டியைத்தான் நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக அமைகின்றது. அத்தோடு இந்த ராச்சியத்தின் தலைநகராக கண்டி காணப்பட்டு வந்தது. அந்த நகரமானது இயற்கையால் பாதுகாக்கப்பட்ட ஓரிடமாக கருதப்பட்டது. அதாவது அங்கு 3 அரண்கள் காணப்பட்டன. முதலாவதாக வன அரண், இரண்டாவதாக நீர் அரண், மூன்றாவதாக மலை அரண் என 3 அரண்கள் காணப்பட்டன. அந்த மத்திய மலைநாடு அதாவது கண்டியானது மத்திய மலைநாட்டுக்களே அமைந்திருப்பதன் காரணமாக இந்த 3 அரண்களின் பாதுகாப்பும் கிடைத்தமை காரணமாக கண்டி ராச்சியம் பாதுகாக்கப்பட்டு வந்தது. நீங்கள் பார்க்கின்ற போது கண்டி நகருக்கு மகாவலி கங்கை பாதுகாப்பு வழங்கியது. பலனை, உன்னஸ்கிரிய என்னும் கஷ்டமான பாதையை பிரவேசிப்பது மிக கடினமாக காணப்பட்டமை, அதேபோல் கண்டியின் வளமான காலநிலை என்பன இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்களாக காணப்படுகின்றன. கண்டி இராச்சியமானது அதன் தோற்றம் பற்றி நோக்கும்போது ஆரம்பத்தில் அந்த கண்டி இராச்சியமானது சீதாவகை இராச்சியத்தின் ஒரு பிரிவாகவே காணப்பட்டது, கோட்டை இராச்சியத்தின் ஒரு பிரிவாகவே காணப்பட்டது. ஆரம்பத்தில் கண்டி ராஜதானியானது கோட்டை இராச்சியத்தின் ஒரு துணை அரசாகவே காணப்பட்டது. காலப்போக்கில் இது ஒரு தனியான இராஜதானியாக உருவாக்கப்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கோட்டை இராஜதானியின் மன்னனான ஆறாம் பராக்கிரம்பாகுவின் கோட்டை இராஜதானியின் துணை அரசாக காணப்பட்ட அந்த அரசுக்கு நிர்வாகியாக ஜோதிய என்பவனை நியமித்திருந்தான். ஜோதிய இளவரசன் கண்டியை வேறாக பிரித்து தனியான ஒரு இராச்சியமாக ஆக்கி தன்னை அந்த இராச்சியத்தின் மன்னனாக முடிசூட்டி கொள்ள விருப்பப்பட்டான். அதன் விளைவாக ஒரு சூழ்ச்சி அவன் மேற்கொண்டான். எனினும் கோட்டையை ஆண்ட ஆறாம் பராக்கிரம்பாகுவினால் அச்சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆறாம் பராக்கிரம்பாகுவினால் அம்புல்கல குமாரன் என்பவர் கண்டி நோக்கி அனுப்பப்பட்டு ஜோதிய லவரசனின் செயற்பாடுகளை பற்றி ஆய்ந்து அவனுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவனது முயற்சிகளை முறியடிக்கும் பொறுப்பை அந்த அம்புல்கல குமரனுக்கு வழங்கி அனுப்பி வைத்தான். அவ்வாறு அனுப்பப்பட்ட அம்புல்கல குமரன் கண்டிக்கு சென்று ஜோதிய இளவரசனின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பாக தமது செயற்பாடுகளை அமைத்து அவனது முயற்சிகளை முறியடித்து மீண்டும் சமாதானத்தை நிலைநாட்டினான். அதன்போது கூட கண்டிராச்சியம் உருவாக்கப்படவில்லை. பின்னர் அன்பார்ந்த மாணவர்களே, 1469 காலப்பகுதியில் சேனா சம்பத விக்ரமபாகு என்பவனால் இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சேனா சம்பத விக்ரமபாகு என்பவர் இந்த கிளர்ச்சியை ஆரம்பிக்கும் போது அவர் அங்கு காணப்பட்ட இராச்சியத்தின் பிளவு காரணமாக அங்கு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாதிருந்ததன் காரணமாக இங்கு கண்டிராச்சியம் மீண்டும் பிளவுபட்டு கண்டிராச்சியமாக தோற்றம் பெறுகின்றது. சேனா சம்பத விக்ரமபாகுவின் மகன் ஜயவீர பண்டார அவனை அடுத்து அரசாட்சி நடத்த முற்படுகின்றான். 1511 தொடக்கம் 1551 வரை இந்த இராச்சியத்திலே ஆட்சியை மேற்கொண்டு வந்தான். அவன் சீதாவக மன்னனான மாயாதுன்னையின் நண்பனாவான். கோட்டை இராச்சியத்தில் வியபாகு கொள்ளை என்ற நிகழ்வு இடம்பெற்றபோது ஜயவீர பண்டார அரசன் மாயாதுன்னைக்கு உதவி புரிந்துள்ளான். ஜயவீர பண்டாரின் மரணத்தின் பின்னர் அவனது மகனான கர்லியத்த பண்டார கண்டி இராச்சியத்துக்கு மன்னனானான். அவன் போத்துக்கேயருடன் உடன்பாடான கொள்கையை கடைபிடித்ததன் காரணமாக அந்த மன்னன் போற்றப்பட்டான். கரளியத்த மன்னனின் இக்கொள்கையையிட்டு கண்டி பிரதானிகள் அதிருப்தி அடைந்தனர். ஆகையால் அவர்கள் சீதாவகை மன்னன் ராஜசிங்கனுக்கு தமது ஆதரவை வழங்கினார்கள். அந்த காலத்திலே கண்டி ராஜ்ய பிரதானியாக காணப்பட்ட பேராதனையின் வீரசுந்தர பண்டார முதலாம் ராஜசிங்கன் மன்னனுக்கு கண்டி இராச்சியத்தை ஆக்கிரமிப்பதற்கு உதவி புரிந்தான். இந்த ஆக்கிரமிப்புக்கு முகங்கொடுக்க இயலாத கரளியத்த பண்டார என்ற மன்னன் தனது புதல்வியான குசுமாசன தேவியுடன் மற்றும் அவனது மருமகனான யமசிங்க பண்டாரவுடனும் டோன கத்திரினா என்ற பெயரில் குசுமாசன தேவியும் யமசிங்க பண்டார டோன் பிலிப் என்ற பெயரிலும் தமது பெயர்களை மாற்றிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் அதாவது கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துக்கு பின் 1580 ஆண்டளவில் கண்டியை கைப்பற்றி கொண்ட முதலாம் ராஜசிங்க மன்னன் சீத்தவகையிலிருந்து கண்டி ராஜ்யத்தையும் ஆட்சி செய்தான். என்றாலும் வீரசுந்தர பண்டாரனின் நடத்தையில் சந்தேகமுற்ற ராஜசிங்க மன்னன் தந்திரமான முறையில் அவனை கொலை செய்து விடுகின்றான். இச்செயற்பாட்டின் பின்னர் வீரசுந்தர பண்டாரனின் மகனான கோணப்பு பண்டாரவும் பேத்துக்கேயருடன் சந்தமடைந்து டொன் ஜுவான் என்னும் பெயரில் கிறிஸ்தவனானான். சீதாவகையின் இறுதி அதாவது ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யம் தொடர்பாக கையாண்ட சில நடவடிக்கைகளால் கண்டி பிரதானிகளில் ஓரிருவரையே அதிருப்தி நிலவியது. இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட போத்துக்கேயர் தமது பொறுப்பில் இருந்த யமசிங்க பண்டாரவை கண்டி ராஜ்யத்துக்கு அனுப்பி பிரதானிகள் சிலரின் ஆதரவுடன் தமக்கு சார்பான அரசு ஒன்றை உருவாக்கி கொண்டனர் என்பதை நாங்கள் இங்கு கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, யமசிங்க பண்டார கண்டி இராச்சியத்துக்கு அனுப்பப்பட்ட போது அவனது பாதுகாப்பிற்கான உடன் அனுப்பப்பட்ட குழுவில் கோணப்பு பண்டாரவும் இடம்பெற்றிருந்தான். அதாவது கோணப்பு பண்டாரவையும் அந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட குழுவிலே சேர்த்து அனுப்புகின்றார்கள். போத்துக்கேயரின் பெரும் பொம்மையாக செயற்பட்ட யமசிங்க பண்டார சிறிது காலத்தின் பின்னர் மரணமடைகின்றான். இதனால் இவனது இளம் புதல்வனை அரசிக்கட்டில் ஏற்றி போத்துக்கேயர் ஆட்சியை முன்னெடுக்க முற்பட்டார்கள். என்றாலும் கோணப்பு பண்டாரவினால் அம்முயற்சி வெற்றி பெறவில்லை. மலை நாட்டவரின் ஆதரவை பெற்றுக்கொண்ட கோணப்பு பண்டார போர்த்துக்கேயருக்கு எதிராக பதவியை பறித்து கொண்டு முதலாம் விமலதர்ம சூரி என்ற பெயருடன் மன்னனானான். இவனது இத்துணிவான நடத்தையால் போர்த்துக்கேயரின் ஆட்சியிலிருந்து கண்டிராச்சியத்தை கைப்பற்றி கொள்ள முடிந்தது. இந்த வரிசையிலே நாங்கள் இவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்ற கண்டி ராச்சியம் 13 மன்னர்களது காலம் வரை செல்கின்றது. அந்த அடிப்படையிலே முதலாவதாக கண்டி ராச்சியத்தின் முதல் மன்னராக சேனா சம்பத விக்ரமபாகு காணப்படுகின்றான். இவன் 1469 முதல் 1511 வரையில் கண்டியை ராஜதானியாக கொண்டு கண்டி அதாவது மலைநாட்டு ராஜ்யத்தை அதாவது கண்டி ராஜ்யத்தை ஆழ்ந்து வருகின்றான். அதன் பின்னர் அதாவது சேனா சம்பத் விக்ரமபாகு என்பவன் கண்டி ராஜ்யத்தின் முதலாவது மன்னனாக தனது பெயரை ஆக்கிக் கொள்கின்றான். எனவே மாணவர்களே, அதற்கு பின்னர் சேனா சம்பத் விக்ரமபாகு அந்த அரசனின் மன்னனாகிய ஜெயவீர பண்டார என்பவர் 1511 ஆண்டு மன்னராக முடிச்சுவிடப்படுகின்றான். இவ்வாறு இவன் 1511 தொடக்கம் 1551 வரையில் ஆட்சி புரிகின்றான். அதன் பின்னர் ஜெயவீர பண்டாரின் புதல்வனான கரளதித்த பண்டார என்பவன் ஆட்சி பீடம் ஏறுகிறான். அவ்வாறு ஆட்சி பீடம் ஏறுகின்றவன் 1551 தொடக்கம் 1582 வரையில் இந்த கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்து வருகின்றான். அதற்கு பின்னர் நான்காம் அரசனாக முதலாம் ராஜசிங்கன் என்ற சீதாவகை மன்னன் அக்கால கண்டி ராஜ்ய பிரதானி வீரசுந்தர பண்டாரவின் உதவியோடு கண்டியை கைப்பற்றி 1582 தொடக்கம் 1592 வரை ஆட்சி செய்தான். பின்னர் முதலாம் விமல தர்மசூரிய என்பவன் 1592 தொடக்கம் 1604 வரை ஆட்சி புரிகின்றான். கண்டி ராஜ்யத்தின் ஆறாவது மன்னனாக விமல தர்மசூரியனின் மரணத்தை தொடர்ந்து அவனது ஒன்று விட்ட சகோதரனான செனரத் என்பவன் 1604 ஆண்டு அரசாட்சியை பொறுப்பேற்கின்றான். அதன் பின்னர் அவன் 1635 வரை அந்த கண்டி ராஜ்யத்தின் மன்னராக செயற்படுகின்றான். செனரத் மன்னனது மரணத்தின் பின்னர் இரண்டாம் ராஜசிங்கன் ஆட்சி பீடம் ஏறுகின்றான். இவன் 1635 தொடக்கம் 1687 வரை ஆட்சி புரிகின்றான். இந்த இரண்டாம் ராஜசிங்கன் மரணித்ததன் பின்னர் ராஜசிங்கனின் மகனான இரண்டாம் விமல தர்ம சூரியன் ஆட்சி பொறுப்பை ஏற்று 1687 தொடக்கம் 1707 ஆண்டு வரை ஆட்சி புரிகின்றான். தந்தையான இரண்டாம் ராஜசிங்கன் மரணித்த பின்னர் அவனது மகனான ஸ்ரீவீர பராக்கிரம நரேந்திர சிங் என்பவன் ஆட்சி பீடம் ஏறி 1707 ஆண்டு தொடக்கம் 1739 ஆண்டு வரை ஆட்சி செய்கின்றான். இந்த ஸ்ரீ விக்ரம நரேந்திர சிங் என்ற மன்னனோடு இலங்கையின் சிங்கள பரம்பரையினர் அதாவது கண்டிக்கால சிங்கர பரம்பரையின் ஆட்சியானது முற்று பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாயக்கர் பரம்பரையின் ஆட்சி ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் ஸ்ரீ விக்ரம நரேந்திர சிங்க மன்னனது வாரிசுகள் எவரும் காணப்படவில்லை. இவரது மனைவி தென்னிந்திய வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என்ற காரணத்தினால் அந்த தென்னிந்திய வழக்கப்படி மகாராணியின் சகோதரரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் அதாவது 1739 ஆண்டு அரசாட்சி ஏறுகின்றான். இவனும் எந்த வாரிசும் இல்லாமல் மரணிக்கின்றான். இவனுக்கும் அவனுக்கு அரசாட்சி வந்த வழியிலேயே ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் என்ற தனது மனைவியின் சகோதரனான அதாவது ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் என்ற மன்னனது மனைவியின் சகோதரரான கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் 1747 ஆண்டு கண்டிக்கு அரசனாகின்றான். இவனும் தொடர்ந்து 1747 தொடக்கம் 1789 ஆண்டு வரை ஆட்சி செய்கின்றான். அதனை அடுத்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனின் சகோதரனான ராஜாஜி ராஜசிங்கன் மன்னன் 1789 தொடக்கம் 1798 வரை ஆட்சி புரிகின்றான். ராஜாதி ராஜசிங்க மன்னன் மரணித்த பின்னர் ஆட்சியை பொறுப்பேற்ற ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் 1798 தொடக்கம் 1815 வரை ஆட்சியில் அமர்கின்றான். அதாவது 1815 மார்ச் மாதம் 2 ஆங்கிலேயர் கன்றாட்சியை கைப்பற்றும் வரை ஆட்சி செய்கின்றான். அதன் பின்னர் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் வேலூருக்கு நாடு கடத்தப்படுகின்றான். இவ்வாறு கண்டு ராஜ்யத்தை கதை முடிவடைகின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாங்கள் கண்டி இராச்சியத்தின் மன்னர்களை ஒரு சுருக்கமான பார்வையில் பார்க்கின்ற போது, சேனா சம்பத்த விக்ரமபாகு முதலாம் மன்னராக 1469 தொடக்கம் 1511 வரை ஆட்சி செய்கின்றான். அதன் பின்னர் அவனது மகன் ஜாவீர பண்டார 1511 தொடக்கம் 1559 வரை ஆட்சி செய்கின்றான். அதன் பின்னர் மூன்றாவதாக கரலியத்த பண்டார 1551 தொடக்கம் 1582 வரை ஆட்சி செய்கின்றான். நான்காவது மன்னனாக குறிப்பிடப்படுகின்ற முதலாம் ராஜசிங்கன் என்பவர் 1582 தொடக்கம் 1592 வரை ஆட்சி புரிகின்றான். முதலாம் விமிருதாரம் சூரியன் ஐந்தாவது மன்னனாக 1592 அரசாட்சியை பொறுப்பேற்று 1604 வரையில் அவன் அந்த ராஜ்யத்தின் மன்னனாக கடமையாற்றுகின்றான். அதற்கு பின்னர் ஆறாம் மன்னனாக செனரத் மன்னன் பதவியை பொறுப்பேற்கின்றான். 1604 தொடக்கம் 1635 வரை இந்த மன்னனது ஆட்சி காணப்படுகின்றது. ஏழாவது மன்னனாக இரண்டாம் ராஜசிங்க மன்னன், அதாவது 1635 தொடக்கம் 1687 வரை தனது, அதாவது கண்டி ராஜ்யத்தை பொறுப்பேற்று மன்னனாக செயல்படுகின்றான். அவருக்கு பின்னர் இரண்டாம் விமலதர்ம சூரியன் 1683 தொடக்கம் 1707 வரை ஆட்சி புரிகின்றான். ஒன்பதாவது மன்னனாக, அதாவது சிங்கள வம்சத்தின் கடைசி மன்னனாக ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் என்ற மன்னன் 1707 தொடக்கம் 1739 வரை தனது ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்றான். ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் என்ற மன்னன், அதாவது நாயக்கர் பரம்பரையைச் சேர்ந்தவர், இவர் 1739 தொடக்கம் 1747 வரை ஆட்சி புரிகின்றார். அடுத்து பதினோராவது மன்னனாக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் 1747 தொடக்கம் 1789 வரை ஆட்சி புரிகின்றார். அதனைத் தொடர்ந்து ராஜாதி ராஜசிங்க மன்னன் 1789 தொடக்கம் 1798 வரை ஆட்சி புரிகின்றான். பதிமூணாவது கடைசி மன்னனாக ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் கடமையை பொறுப்பேற்று நடத்தி செல்கின்றார். இவர் 1798 தொடக்கம் 1815 வரை ஆட்சி செய்கின்றார். அதாவது 1815 பிப்ரவரி மாதம் 2 ஆங்கிலேயர்கள் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றும் போது ஆட்சியில் இருந்த ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் ஆங்கிலேயரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் அதாவது இந்தியாவின் வேலூருக்கு நாடு கடத்தப்பட்டார் என்பதை கூறி, இங்கு நாங்கள் சில விடயங்களை, குறிப்பாக கண்டி மன்னர்களது குடும்பத்தினர்கள் சிலர் தமது பெயர்களை மாற்றிக்கொண்டது பற்றி நோக்குவதும் சிறந்ததன் நான் நினைக்கின்றேன். ஏற்கனவே கூறப்பட்டது போல கர்லியத்த பண்டாரவினால் தனது மகள் மருமகன் ஆகிய இருவரும், குசுமாசன தேவி யமசிங்க பண்டார ஆகியோர், அதேபோல் கோணப்பு பண்டார ஆகியோர், குசுமாசன தேவி யமசிங்க பண்டார கோணப்பு பண்டார ஆகியோர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்று டொன் கத்தரினா என்ற பெயரை குசுமாசன தேவியும், டொன் பிலிப் என்பவர் யமசிங்க பண்டார டொன் பிலிப்பாக யமசிங்க பண்டாரவும், டொன் யுவானாக கோணப்பு பண்டாரவும் தமது பெயர்களை மாற்றி வேறு மதத்தை ஏற்று வழிபட்டு வாழ்ந்தார்கள் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். அதேபோல் கண்டி இராச்சியத்தில் நாங்கள் 5 உப பிரதேசங்களை குறிப்பிட முடிகின்றது. அதாவது சதுருவான ஹரிஸ்பத்து என்ற பகுதி, அடுத்த மாத்தலை, தும்பரை, வலப்பன ஹோவன என்ற பகுதி இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். அதாவது கண்டிராட்சிய அரசுரிமையுடைய குசுமாசன தேவியை திருமணம் செய்து கொண்டதனூடாக தனது ஆட்சி உரிமையை நிலைநாட்டி கொண்ட, அதாவது முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டிராட்சியத்தின் சட்டபூர்வமான அரசுரிமையை நிலைநாட்டுவதற்கு அடுத்த நடவடிக்கைகள் என்பவற்றை குறிப்பிடும்போது, கண்டிராட்சிய அரசுரிமையை குசுமாசன தேவியை திருமணம் செய்ததனூடாக தனது ஆட்சி உரிமையை நிலைநாட்டி கொண்டது. ஏற்கனவே கத்தோலிக்க சமயத்தை தழுவியிருந்த, அதாவது ஏற்கனவே கூறியது போல் அவன் மீண்டும் பௌத்த சமயத்தை தழுவி கொண்டான். விமல தர்ம சூரியன் என்னும் நாமத்தை சூட்டிக்கொண்டான். அதாவது சீதாவக்கையில் தெல்கமுவ விகாரையில் இருந்து புனித தந்தத்தை கண்டியில் பிரதிஷ்டை செய்தது என்பன போன்ற விடயங்கள் இங்கு நாங்கள் குறிப்பிட வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 இருக்கின்ற 8 அழகாகிய கண்ணிராட்சியம் பற்றிய அறிமுகம், அதன் பரம்பல் போன்ற விடயங்களை அவதானித்தோம். மீண்டும் ஒரு வகுப்பிலே நாங்கள் சந்திப்போம் என்று கூறி விடை பெற்று கொள்கின்றேன். நன்றி. அதே நேரம் உங்கள் அனைவரது எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக அமைய பிரார்த்தித்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.
அவகாஷி பாசல
கமின் நகரே தூப்பு துண்ட தனுமாறான் கெதரட்ட என
ரேடியோ
குரு கெதர.